2 சாமுவேல் அத்தியாயம் 14. ராஜாவின் இருதயம் அப்சலோமின்மேல் இன்னும் நினைவாக இருக்கிறதை செருயாவின் மகன் யோவாப் கண்டு, அவன் தெக்கோவா பட்டணத்தில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு பெண்ணை அழைத்து, நீ துக்கம் கொண்டாடுகிறவளைப்போல துக்கத்திற்குரிய ஆடைகளை அணிந்துகொண்டு எண்ணெய் பூசாமல் இறந்து போனவனுக்காக அநேக நாட்கள் துக்கம் கொண்டாடுகிற பெண்ணைப்போல காண்பித்து ராஜாவிடம் போய் அவரை நோக்கி, இவ்வாறாக சொல் என்று அவள் சொல்லவேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவளிடம் சொன்னான். அப்படியே தெக்கோவா ஊரைச் சேர்ந்த அந்த பெண் ராஜாவோடு பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே இரட்சியும் என்றாள். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு அவள், நான் ஒரு விதவை, என்னுடைய கணவன் இறந்து போனான். உமது அடியாளுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டையிட்டு அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார்கள் எல்லோரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாக எழும்பி தன்னுடைய சகோதரனை கொன்று போட்டவனை எங்களிடம் ஒப்புவி. அவன் கொன்ற அவனுடைய சகோதரனுடைய உயிருக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம். ஒரே வாரிசாக இருந்தாலும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் கணவனின் பெயரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடி எனக்கு இன்னும் மீதியாக இருக்கிற கடைசியாக எரிகிற சிறு நெருப்பையும் அணைத்து போட மனதாக இருக்கிறார்கள் என்றாள். ராஜா அந்த பெண்ணை பார்த்து, நீ உன்னுடைய வீட்டுக்குப் போ, உன்னுடைய காரியத்தை குறித்து கட்டளை கொடுப்பேன் என்றான். பின்னும் அந்த தெக்காவூர் பெண் ராஜாவை பார்த்து, ராஜாவான என்னுடைய ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவருடைய சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடி அந்த பழி என்மேலும் என்னுடைய தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமரட்டும் என்றாள். அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடம் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாமல் இருப்பான் என்றான். பின்னும் அவள், இரத்தப்பழி வாங்குகிறவர்களுக்கு தீங்கு செய்து என்னுடைய மகனை அழிக்க பெருகாதபடி ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய யெகோவாவை நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் மகனுடைய தலைமுடியில் ஒன்றும் தரையில் விழுவதில்லை என்று யெகோவாவின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அந்த பெண், ராஜாவான என்னுடைய ஆண்டவனோடு உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல அனுமதி வேண்டும் என்றாள். அவன், சொல்லு என்றான். அப்பொழுது அந்த பெண், பின்னே ஏன் தேவனுடைய மக்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்தப்பட்ட தம்முடைய மகனை ராஜா திரும்ப அழைக்காததாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையால் குற்றமுள்ளவரைப் போல் இருக்கிறார். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடி தரையிலே சிந்தப்படுகிற தண்ணீரைப் போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்தப்பட்டவன் முழுவதும் தம்மை விட்டு விலக்க முடியாமல் இருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். இப்பொழுதும் நான் என்னுடைய ஆண்டவனாகிய ராஜாவோடு இந்த வார்த்தையை பேச வந்த காரணம் என்னவென்றால், மக்கள் எனக்கு பயமுண்டாக்கியதால் நான் ராஜாவோடு பேச வந்தேன். ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளான நான் நினைத்ததாலும் வந்தேனே தவிர வேறொன்றுமில்லை. என்னையும் என்னுடைய மகனையும் ஒன்றாக தேவனுடைய சுதந்திரத்திலிருந்து நீக்கி அழிக்க நினைக்கிற மனிதனுடைய கைக்கு தமது அடியாளை தப்புவிக்கும்படி ராஜா கேட்பார். ராஜாவான என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று உமது அடியாளான நான் நினைத்தேன். நன்மையும் தீமையும் கேட்கும்படி ராஜாவான என்னுடைய ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல் இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய யெகோவா உம்மோடு இருக்கிறார் என்றாள். அப்பொழுது ராஜா அந்த பெண்ணுக்கு பதிலாக, நான் உன்னிடம் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த பெண் பதிலாக, ராஜாவான என்னுடைய ஆண்டவர் சொல்லட்டும் என்றாள். அப்பொழுது ராஜா, இதற்கெல்லாம் யோவாப் உனக்கு உதவியாக இருக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த பெண் பதிலாக, ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவன் சொன்னவைகளை விட்டு வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் முடியாது என்று ராஜாவான என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலிருந்து சொல்ல வைத்தான். நான் இந்த காரியத்தை விளக்கி பேசுவதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாக இருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றாள். அப்பொழுது ராஜா யோவாப்பை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் வாலிபனை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி, ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததால் என்னுடைய ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்குத் தெரியவந்தது என்றான். பின்பு யோவாப் எழுந்து கெசூருக்குப் போய் அப்சலோமை எருசலேமிற்கு அழைத்துக்கொண்டு வந்தான். ராஜா, அவன் என்னுடைய முகத்தைப் பார்க்கவேண்டியதில்லை, தன்னுடைய வீட்டிற்குத் திரும்பிப் போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தைப் பார்க்காமல் தன்னுடைய வீட்டுக்குத் திரும்பிப் போனான். இஸ்ரவேலர்கள் அனைவருக்குள்ளும் அப்சலோமைப்போல் அழகுள்ளவனும் புகழப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலைவரை அவனில் ஒரு குறையும் இல்லாமல் இருந்தது. அவன் தன்னுடைய தலைமுடி தனக்கு பாரமாக இருப்பதால் ஒவ்வொரு வருடமும் சிரைத்துக் கொள்ளுவான். சிரைக்கும்போது அவனுடைய தலைமுடி ராஜாவுடைய அளவின்படி 200 சேக்கல் எடையாக இருக்கும். அப்சலோமுக்கு 3 மகன்களும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு மகளும் பிறந்தார்கள். இவள் மிக அழகான பெண்ணாக இருந்தாள். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருடங்கள் எருசலேமிலே குடியிருந்தான். ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவிடம் அனுப்பும்படி அழைப்பு கொடுத்தான். அவனோ, அவனிடம் வரமாட்டேன் என்றான். 2ம் முறையும் அவன் அழைப்பு கொடுத்தான். அவன் வரமாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து, இதோ என்னுடைய நிலத்திற்கு அருகில் யோவாபின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதிலே தீயை கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர்கள் அந்த நிலத்தில் தீயை கொளுத்தி போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எழுந்து அப்சலோமின் வீட்டிற்குள் போய், என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர்கள் தீயை கொளுத்தி போட்டது என்ன என்று அவனைக் கேட்டான். அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கெசூரிலிருந்து வந்தேன்? நான் அங்கே இருந்துவிட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவிடம் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பு கொடுத்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். யோவாப் ராஜாவிடம் போய் அதை அவனுக்கு அறிவித்தபோது அப்சலோமிற்கு அழைப்பு கொடுத்தான். அவன் ராஜாவிடம் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான்.